நமஸ்காரம். நம்முடைய வாழ்க்கையில் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக உள்ளோம். அதில் அரசியல் ரீதியாகவோ பொருளாதார கட்டாயங்களினாலோ நீதிமன்றத்தின் முடிவுகளாலோ சில மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 1900 இருந்த பழக்க வழக்கங்கள் 2000 மறைந்து போயிருக்கலாம். இன்னும் பல பழக்க வழக்கங்கள் மாறலாம். அந்த சமயத்தில் இது இதை போல் மாறுதல் வருகிறதே, ஏற்க வேணுமா ஏற்கக்கூடாதா என்று நமக்கு ஐயம் வரும். இதில் சில வழக்கங்கள் தேவையில்லாமல் மாற்றப்பட்டிருக்கும், சில வழக்கங்கள் மூடநம்பிக்கையாக இருந்து நடுவில் அது சரி என்கிற போல பேச்சு அடிபட்டு அப்புறம் அரசாங்கம் அதை சட்டத்தினால் மாற்றியிருக்கலாம். இதை போல பலவும் இருக்கலாம். இப்ப சில பேரிடத்தில் தெய்வங்களுக்கு பலி கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது, ஆனால் அரசாங்கம் பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லித்து கண்டிப்பா அதுவும் சாஸ்திரம் சம்மதித்ததே. என உயிர் கொலை கூடாது, தெய்வத்துக்குத்தானே கொடுக்கிறோம்னு சொன்னால் அது சாஸ்திரம் சம்மதித்ததல்ல. எதுவும் வேதங்கள் சம்மதித்திருந்தால் தான் செய்ய வேண்டும். அது இப்படி ஒரு பலியை சம்மதிக்கவில்லை. அதனால் அந்த வழக்கம் மாற்றப்பட்டது. அது சரி, எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இதை போல இப்படி ஏதேதோ சில மாறுதல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். முன்னால் ஆலய பிரவேசம் இல்லை, ஆனால் ராமானுஜர் காலத்திலேயே திருக்குலத்தார்னு பெயரிட்டு இன்ன நாள் அவர்களை அழைத்து வந்தார். எல்லாரும் சேவிக்கணும் பெருமாள் பொதுன்னு கூறினார். அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் ஆலய பிரவேசம் வந்தது. அதனால நமக்கு நம்ம ஆச்சாரியர்களே வழிகாட்டியிருக்கிறபடியால் அதுவும் புதியதல்ல. ஆனால் அதைப்போலத்தான் எல்லா மாறுதல்களும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த ரெண்டு ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப வேற விஷயம் சொல்றேன். இப்போது எல்லா சாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் என்பது பரவலாக பேசப்படுகிறது. இதை பத்தி உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே கேஸ் நிற்கிறது. நமது முடிவு வெளிவாகவில்லை. இப்ப இப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன செய்யலாம்? இதிலே கோயில் பூசாரிகள் அப்படிங்கிறவா ஒரு வகை. நிறைய பேர் உள்ளனர், ரொம்ப நாளா பண்றார்கள். அடுத்தது அந்தணர்கள் அர்ச்சகர்களாக உள்ளவர்கள். இப்ப பிறப்பால் அந்தணனாக இருப்பவர் தான் அர்ச்சகராக வேண்டுமா? அது தேவையில்லையே. எந்த சாதியினரும் அந்த ஆகமத்தை வாசித்திருந்தால் அப்ப அர்ச்சகராகலாம் என்று தான் பேசப்படுகிறது. அதிலே ஆகமங்கள் இருக்கக்கூடிய கோவிலில் எந்த அர்ச்சகரையும் மாற்றப்போவதில்லை. ஆகமம் இல்லாத கோவிலில் யாரையும் நியமிக்கலாம் என்றும் ஒன்று பேசப்படுகிறது. இப்ப எந்த கோவில்களில் அர்ச்சகர்களாக வர வேண்டும் என்று எல்லாரும் விருப்பப்படுவா? சம்பளம் இருக்கணும், தட்டுல கொஞ்சம் ஓரளவு வரும்படி இருக்கணும், கோவில் கொஞ்சம் பணக்கார கோவிலா இருந்தால் அப்ப யாரும் வருகிறேன்னு விருப்பப்படுவார்கள். ஆனால் அப்படித்தான் எல்லா கோவிலும் இருக்கும்னு சொல்ல முடியாது. 80% அப்படி இருக்காது. இப்போ எந்த அர்ச்சகர் அந்தனர் அங்க அர்ச்சகராக இருக்கிறாரோ அவரே இங்க இருக்கவே முடியவில்லை, வாழ்க்கையே நடத்த முடியவில்லை, வருமானம் இல்லை. ஆனால் நாலு தலைமுறையா பார்த்துட்டு இருக்கோம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப அவர்கள் நாலு தலைமுறையா பார்த்துட்டு இருக்கிறச்சே அவர்களுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட மானியங்கள் இருந்தன. இன்ன நிலம் இருக்கும், இத்தனை மூட்டை நெல் இருக்கும். ஆனால் கடந்த ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றேன், இப்ப பத்து வருஷமா தேவல, அதற்கு முன்னால் ஒரு 40 ஆண்டுகள் அவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள், எந்த வரும்படியும் இல்லை. அப்போதெல்லாம் அவர்கள் துன்பப்படுகிறார்களே, கொடுக்க வேண்டுமே, என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் பேசவில்லை. ஏன் தெரியாது. அப்போ மத்த டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் வேலை பார்க்கிறார்களோ எல்லாருக்கும் சம்பளம் வந்திருந்தா இருந்தது. கோவில்கள் அரசாங்கத்துக்கு இடையும் இருந்தன. ஆனாலும் இவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கோயிலில் வருமானம் இல்லை. ஆனால் அவர்கள் விட்டு போய்விடவில்லை. இப்ப வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் யாருக்கானும் சம்பளம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா போராட்டம் தான் வெடிக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 30,000 கோவில்களில் அர்ச்சகர்கள் இருந்திருந்தாலும் அதில் 20,000 கோவிலுக்கு மேலேயாவது ரொம்ப சொல்ப சம்பளத்திலோ சம்பளம் இல்லாமலோ இருந்திருப்பார்கள். அந்த கொடுக்க வேண்டிய அரைப்படி ஒரு நாளைக்கு நெல், அது 25 கிலோவோ 30 கிலோவோ, அதுவே 8-9 மாசங்களுக்கு தள்ளி போடப்பட்டிருக்கும். ஆனால் எந்த போராட்டமும் வெடிக்கவில்லை, யாரும் கொடி பிடிக்கவில்லை, யாரும் அந்த கோவிலை விட்டு போகிறேன் யோசிக்க கூட இல்லை. எல்லாரும் என்ன இருந்துதான் இருக்கார்கள். அந்த தியாகம் பல அர்ச்சகர்கள் இன்று வரை புரிந்திருக்கிறார்கள். அதை நம்ம அப்படியே கண்டே கொள்ளாமல் இருக்க முடியாது. அந்த எம்பெருமானை, அந்த கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜையை இன்னி வரை சம்பளம் இருக்கோ இல்லையோ, என்ன கஷ்டமோ நஷ்டமோ அவர் தானே பார்த்து வந்தார். இன்றும் கூட பல கோவில்களில் அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கிடையாது. தனியார் கோவில்களாகவும் இருக்கலாம். அந்த அர்ச்சகரிடத்திலேயே விளக்குக்கு எண்ணெய், நெய், பிரசாதத்துக்கு வேண்டிய அரிசி, இதெல்லாத்தையும் நீங்களே பார்த்துங்கன்னு சொல்ற இடமும் பல உள்ளன. அவர் எப்படியோ வரக்கூடிய சேவார்த்தியினிடத்தில் கஞ்சி கூத்தாடி வாங்கி பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? இப்ப இது ஒரு பக்கம் இத்தனை நாலு தரமுறையான்னு சொன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல பார்த்திருப்பார்கள். அப்ப இத்தனை நாளும் அந்த கோயிலை விடாமல் அவர்கள் பார்த்து வந்ததற்கு என்ன அவளுக்கு பரிசு உண்டா? அதற்கெல்லாம் இன்னும் பதிலே கிடைக்கவில்லை. ஆனால் பின்ன இந்த நிலைமை எதனால் இப்படி ஆச்சு? இவ்வளவு தூரம் அவர்கள் தியாகத்தோடு இருக்கும்போது இப்ப அவர்கள் எல்லாரும் ஆகலாம்னு சொல்லும் போது காம்படிஷன் தானே. ஆனா அந்த காம்படிஷன்ங்கிறது ரொம்ப ஏழை கோவில்களா, எந்த வருமானமே இல்லாத கோவிலுக்கு வருமானே எனக்கு சந்தேகம். ஏனால் வருமானமே இல்லாமல் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொருத்தர் வந்து என்ன செய்ய போகிறார்? ஒன்னும் வழி இல்லை. அதனால அது வர்றதுக்கு வாய்ப்பில்லை. எந்த கோவிலில் நிரம்ப வருமானம் இருக்கிறதோ அங்க போட்டி வரலாம். இதற்கு அர்ச்சகர்கள் என்ன செய்யலாம்? நாம வந்து ஒரு பக்கம் நீதிமன்றம், இன்னொரு பக்கம் பக்தர்கள், ஒரு பக்கம் அரசாங்கம் என்றெல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர்கள் எல்லா பக்கத்தை விட பகவான் தான் இதுல முக்கியமான கட்சிக்காரர். ஏன்னால் இந்த அர்ச்சகர்கள் இத்தனை நாளா பூஜை பண்ணிட்டு இருந்ததே அவருக்கு தான். ஆகமப்படி நாம நம்புறோம்னு சொன்னால் அவர் தான் நடமாடுபவர், அவர் தான் அங்க உயிருடன் இருப்பவர், அவருக்கு தான் பூஜை. அவர் அருளால் தான் வரப்போற ஆயிரக்கணக்கானவர்களும் நலமாக வாழப்போகிறார்கள். அதனாலே தாங்கள் தங்கள் மதிப்போட பெருமையோடு இருக்கணும். என்ன எந்த அர்ச்சகருக்கு ஆசை இருந்தாலும் அதை கண்டிப்பா பகவான் நிறைவேற்றி வைப்பார். அந்த உறுதி வேண்டும். இனிமே வருங்காலங்களில் எது நிற்கும்? நாம அந்தணனாக பிறந்திருக்கிறோம் என்பது மட்டும் போராது. பிராமணனாக வாழ்கிறோமா, அர்ச்சகராக இருப்பதற்கு வேண்டிய ஆச்சாரம், அனுஷ்டானம், உணவு கட்டுப்பாடு, உடை இத போல இருக்கிறதெல்லாம் தெரிவித்துக் கொண்டோமா, அதெல்லாம் இருக்கா? எல்லாத்துக்கும் மேலே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம், தேவையான ஒரு சில மந்திரங்கள், ஆகம கல்வி இவை இருக்க வேண்டும். இது இருந்து நன்கு பூஜித்து வருவதாக இருந்தால் முதல்ல பகவானே விடமாட்டார். இப்ப நாம அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா முறைகளையும் மாற்றிவிட்டு நான் கொஞ்சமும் ஆச்சாரம் இல்லாமல் எங்கெங்கோ சாப்பிட்டு விட்டு ஏதோ சில ஒரு சிலருக்கு மிகச் சிலருக்கு சில தீய பயக்கங்களும் இருந்து இதெல்லாம் இருந்துட்டால் அப்ப காலப்போக்கில் அந்த பகவானுக்கு அது பிடித்தம் இருக்காது. அதனால சில ஆபத்துகள் சூழத்தான் சூழும். அப்ப நாம ஒற்றுமையோட இப்ப அர்ச்சகர்கள்ங்கிறவா யோசித்து செய்ய வேண்டியது, நமக்கு வேண்டிய ஆச்சார அனுஷ்டானம், ஞானம், பக்தி இவை வரைக்கும் கண்டிப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்குரிய முயற்சி எடுக்கணும். இந்த மூலம் முயற்சி எடுக்க போறோம் அர்ச்சகர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மாநாடு போட்டு அதில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அர்ச்சகர்களை முதல்ல எதிர்பார்க்கிறது பக்தர்கள். பக்தர்கள் உள்ளத்திலே என்ன இருக்கும் தெரியுமா, என்ன நாம அர்ச்சகர் பார்க்கச்சே இவா தாத்தா எப்படி இருந்தார், ஆனா இவர் போய் இப்படி இருக்காரே, கோவில்ல மரபுகள்லாம் கெட்டு போச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் சேவாகிருத்தி பக்தன் இடத்துல இருக்கும். அந்த வருத்தத்தை மாத்தணும். அதற்கு ஒரு மாநாடு போட்டு எல்லாரும் கூடி என்னென்ன அடிப்படை ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிப்போம், எப்படி ஆகமத்தை நாம கற்றுக்கொள்ள வேண்டும், இனிமேல் நாம குவாலிஃபைடா இருக்க போறோம். பிராமணன்கிற பிறப்பு மட்டும் குவாலிபிகேஷனா இல்லாமல் அதற்குரிய ஆச்சாரமும் படிப்பும் குவாலிபிகேஷனா சேர்ந்து இருந்துருத்தினால் முதல்ல பகவான் கை கொடுப்பார், அதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எதற்கு தேவையில்லாத பழக்கங்கள் வேண்டாம், வேண்டாம்னு தனி ஒரு அர்ச்சகன் முடிவெடுக்கணும், கூட்டமாக முடிவெடுக்கணும். இனிமே இப்படி இருக்க போகிறோம் மக்களிடத்திலையும் அறிவிக்க வேண்டும். இது இருந்தாலே கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். இதை யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனா இது ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி பகவானுக்கும் திருப்தி ஏற்பட்டு சேவார்த்தி பக்தர்களுக்கும் திருப்தி ஏற்படுறதுக்கு இது ஒரு முதல் படியாக அமையட்டுமே.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.